2018 பிப்ரவரி மாத தென்றலிதழ் பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதி ஐயா ஸ்ரீ வைகுண்டர் பகுதி 1 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். ஞானம் பெறுவதையே லட்சியமாக கொண்டு வாழ்வின் சுகங்கள் எல்லாவற்றையும் துறந்து ஞானத்தை தேடி அலைந்து அனுபவம் பெற்று ஞானிகளாகவும் யோகிகளாகவும் பரிணமிக்கின்றனர் சிலர். மற்றும் சிலரோ வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளாலும் வன்கொடுமைகளாலும் சொல்லலா துயரற்று உண்மை வேட்கையுற்று வாழ்வின் உண்மையை தேடி அலைந்து உணர்ந்து அவ்வாறு தான் உணர்ந்தவற்றை மற்றவருக்கும் உணர்த்தி மக்கள் போற்றும் ஞானிகளாக யுக புருஷர்களாக உயர்கின்றனர். அவர்களுள் ஒருவர் ஐயா ஸ்ரீ வைகுண்டர். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம், இளையோரை கண்டு இறங்கியிரு மகனே, வரம்பு தப்பாதே, வழி தவறி நில்லாதே, நன்றி மறவாதே, நான் பெரிதென்று எண்ணாதே, இவை போன்ற நன்மொழிகளை தம்மை நாடி வந்தவர்களுக்கு உபதேசித்து அவர்கள் வாழ்க்கை உயர காரணமான மகா புருஷர் ஐயா வைகுண்டர். இவர் ஞானியாக முகிழ்த்த வரலாறு சுவையானது. முடிசூடா முத்துக்குட்டி. அது 1809 சமஸ்தான அரசர்களும் ஜமீன்தார்களும் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த காலம். அவர்கள் வைத்ததே சட்டமாக இருந்தது. ஏழைகளும் தாழ்த்தப்பட்டவர்களும் அடிமைகளாகவும் அன்றாடம் காட்சியாகவும் காலம் தள்ளி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அடிப்படை வாழ்வியல் உரிமைகள் கூட மறுக்கப்பட்டிருந்தன. காலணி அணியக்கூடாது, ஆண்கள் மேலாடை அணியக்கூடாது, தலைப்பாகை கூடாது, உயர் சாதனையை பார்த்தால் கைகூப்பி வணங்க வேண்டும், குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என பல்வேறு கொடுமையான சட்டத்திட்டங்கள் புழக்கத்தில் இருந்தன. இப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் சாத்தான் கோவில் வினை என்ற ஊரில் பொன்னுமாடன் வெயிலாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ஐயா வைகுண்டர். மிகுந்த விஷ்ணு பக்தி கொண்ட குடும்பம் என்பதால் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும் வகையில் குழந்தைக்கு முடிசூடும் பெருமாள் என்ற அழகான பெயரை இட்டனர் பெற்றோர். ஆனால் அந்த பெயர் நிலைக்கவில்லை. முடிசூடும் பெருமாள் என்ற பெயரை தங்களை அவமானப்படுத்தும் பெயராக உயர்குடியில் பிறந்த சிலர் நினைத்தனர். முடிசூடுதல் அரசர்களுக்கும் உயர்குல பிரபுக்களுக்கும் மட்டுமே உரியது. அதனை தாழ்ந்த குடியில் பிறந்த ஒருவன் வைத்துக் கொள்வதாவது அதனை எப்படி ஏற்க முடியும்? இது எங்களை வேண்டுமென்றே அவமானப்படுத்துவது போல் உள்ளது என பலர் ஒன்று கூடி பெற்றோரிடம் புகார் செய்தனர். பையனின் பெயரை உடனடியாக மாற்ற வேண்டும், இல்லாவிட்டால் ஊரை விட்டு விலை வைக்கப்படுவதுடன் ராஜ துரோக குற்றத்துக்கான கடும் தண்டனையை சந்திக்க நேரிடும் என்று தந்தை பொன்னுமாடனை எச்சரித்தனர். பொன்னுமாடன் மனைவியுடன் கலந்து ஆலோசித்துவிட்டு குழந்தைக்கு முத்துக்குட்டி என்ற பெயரை சூட்டினார். புத்திசாலி இளைஞர் முத்துக்குட்டி வளர்ந்தார். இளமையிலேயே நல்ல அறிவு கூர்மை உடையவராக இருந்தார். அவர் வாழ்ந்த பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டது. அங்கே சாதி கொடுமைகளும் சமூக அநீதிகளும் தலைவிரித்து ஆடின. ஆனால் அதனை எதிர்த்து கேட்க அஞ்சி மக்கள் பயந்து வாழ்ந்தனர். இது கண்டு மனம் வருந்தினார் முத்துக்குட்டி. தமிழ் இலக்கண இலக்கியங்களை முறைப்படி கற்றுத் தேர்ந்த அவருக்கு மிக அழகாக பாடல் புனையும் ஆற்றல் கைவந்தது. எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் இதற்கு என்று கேட்டு சிந்திப்பவராகவும் மற்றவர்களை சிந்திக்க தூண்டுபவராகவும் அவர் இருந்தார். இளைஞர்களிடத்தே அவர் பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. சமத்துவத்தை வலியுறுத்திய அவர் அனைவரையும் சமமாக மதித்து அன்புடன் பழகினார். அவரது மேதமையையும் அறிவு திறனும் அவரை ஒரு தலைவராக அங்குள்ள மக்களுக்கு அடையாளம் காட்டின. அதனால் அவர்கள் அன்புடன் அவரை ஐயா என்று அழைத்தனர். திருமணம். முத்துக்குட்டிக்கு திருமண வயது வந்தது. பரதேவதை என்னும் திருமாலம்மாளுடன் திருமணம் நிகழ்ந்தது. இனிய இல்லற வாழ்வு துவங்கியது. அவருடன் அவள் கருத்தொருமித்து எளிய வாழ்க்கை நடத்தினாள். ஆனாலும் உழைத்து பிழைக்க வேண்டிய நிலையில் குடும்பத்தை வறுமை வாட்டியது. வயல்களில் கூலி வேலை செய்து பிழைத்தனர். பனைமரம் ஏறுதல், கருப்பட்டி, பனைவெல்லம் காய்ச்சுதல் அங்கு முக்கிய தொழில்களாக இருந்தன. அதுவும் அதிக காலம் நிலைக்கவில்லை. அருகில் உள்ள தோட்டம் துறவுகள் எல்லாம் அயல் சாதியினர் கையில் இருந்தன. சில குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருந்தன. அதனால் முத்துக்குட்டி தம்பதியினருக்கு வேலை கிடைக்கவில்லை. வயிறு பிழைக்க வழியின்றி தவித்தார் முத்துக்குட்டி ஐயா. சித்திகள் வாய்த்தன. இந்நிலையில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பணியாற்றும் ஒருவரது நட்பு ஐயாவிற்கு கிடைத்தது. பூவண்டர் என்று பெயர் கொண்ட அம்மனிதனின் நிலத்தை குத்தகைக்கு வாங்கிய ஐயா அதனை மேற்பார்வையிட்டும் தனக்கு தெரிந்த வேலைகளை செய்தும் வாழ்க்கை நடத்தினார். எஞ்சிய நேரத்தில் தனியாக அமர்ந்து தியானம் செய்தார். யோக சித்திகள் கைவர பெற்றார். தீவிரமாக செய்த தியானம் அவருக்கு அஷ்டமா சித்திகளை வழங்கியது. ஆனால் அதனை யாரிடமும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக வாழ்ந்து வந்தார். அவரது ஆற்றலை உணர்ந்து கொண்ட மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டி அவரை நாடினர். அவரிடம் ஆலோசனை கேட்டு நடந்தனர். ஐயாவும் அவர்களுக்கு பல்வேறு வாழ்வியல் உண்மைகளை, வாழ்க்கை தத்துவங்களை போதித்து வழி நடத்தினார். இது உயர்குடியினருக்கு சற்றும் பிடிக்காமல் போனது. பொறாமையும் சீற்றமும் கொண்ட அவர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தான அமைச்சரிடம் முறையிட்டனர். முத்துக்குட்டி ஐயாவை அந்த ஊரிலிருந்து வெளியேற்ற முயற்சிகளை மேற்கொண்டனர். நிமிர்ந்து நில். அந்த முயற்சிகள் பலிக்கவில்லை. ஐயாவின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஏழை எளியவர்கள் அவரது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு திரளாக நாடி வந்தனர். தாங்கள் வேதனைகளையும் உயர் சாதியினர் சிலர் செய்யும் அவலங்களையும் சொல்லி அழுதனர். ஐயா மிகவும் வேதனையுற்றார். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய அவர், பிறப்பால் யாரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை, இறைவன் முன் அனைவரும் சமமே. எனவே அனைவரும் சுயமரியாதையுடன் வாழுங்கள். வேட்டி துண்டை தாராளமாக அணியுங்கள். தலைப்பாகை கட்டுங்கள். ஆலயங்களுக்கு சென்று தாராளமாக வழிபடுங்கள். உங்களை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று அறிவுறுத்தினார். சாதிக்கொரு கிணறு என்றிருந்த காலத்தில் எல்லோரும் ஒரே கிணற்று நீரை குளிக்கவும் குடிக்கவும் ஏற்பாடு செய்தார். மக்கள் ஐயாவின் அறிவுரையை ஏற்று நடக்க ஆரம்பித்தனர். தலைப்பாகை கட்டினர். எவரையும் கண்டு நடுங்காமல் நேருக்கு நேர் நின்று பதில் கூற ஆரம்பித்தனர். ஐயா முத்துக்குட்டியே இதற்கெல்லாம் காரணம் என அறிந்த உயர்குடியினரில் சிலர் அம்மக்களிடையே பிளவை உண்டாக்கினர். ஆனால் அது நீடிக்கவில்லை. சண்டையிட்டவர்கள் சதியை உணர்ந்து ஒருங்கிணைந்தனர். ஐயாவின் வழியை பற்றி ஒற்றுமையுடன் வாழ ஆரம்பித்தனர். தீயோர் வைத்த தீ, இது பொறுக்காத உயர்குடியினர் சிலர் ஏவலாட்கள் மூலம் அம்மக்களின் குடிசைகளுக்கு தீ வைத்தனர். ஐயா தங்கியிருந்த இடத்துக்கு சென்ற ஏவலாட்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்து அவரை தாக்க முற்பட்டனர். அவரை கொல்லும் எண்ணத்துடன் ஒருவன் கத்தியை கையில் ஓங்கினான். ஆனால் ஓங்கிய கை ஓங்கியபடி நின்றது. அவனால் கை கால்களை அசைக்க முடியவில்லை. உணர்ச்சியற்று சிலை போல நின்றான். வெறியுடன் அவரை கொல்ல கத்தியை ஓங்கியபடி ஓடி வந்த மற்றவர்களுக்கு திடீரென்று கண் பார்வை பறிபோனது. ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொண்டு ஐயோ அம்மா என்று அலறி கீழே விழுந்தனர். கண் விழித்த ஐயா நடந்தவற்றை உணர்ந்து கொண்டார். இவர்கள் வெறும் அம்புகள், ஏவியவர்கள் வேறு எங்கோ உள்ளனர் என்பதை புரிந்து கொண்டார். அவர்களின் நிலைக்கு மனம் இறங்கினார். அவர்கள் மீண்டும் பழைய நிலையை அடைவதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். அரஹர சிவசிவா, அரஹர சிவசிவா என்று பார்வை தெரியும் வரை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருக்குமாறு அவர்களிடம் ஆணையிட்டார். அவர்களும் அவ்வாறே பிரார்த்தனை செய்தனர். தீயை அணைத்திருந்த ஊர் மக்கள் செய்தியறிந்து அங்கே வந்து சேர்ந்தனர். சினம் கொண்டிருந்த அவர்களை ஆறுதல் படுத்தினார் ஐயா. சிறிது நேரத்திலேயே ஐயாவை கொல்ல வந்தவர்களுக்கு பார்வை திரும்பியது. உடல் பழைய நிலைக்கு மீண்டது. அவர்கள் ஐயாவின் காலில் விழுந்து மன்னிக்குமாறு வேண்டினர். ஐயா அவர்களை மன்னித்தார். அவர்கள் அது முதல் ஐயாவின் அடியவர்களாகி அவரது புகழை பரப்ப ஆரம்பித்தனர். அது தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கேரளம் வரை பரவியது. பலரும் ஐயாவை காண வண்டி கட்டி கொண்டு வந்து பார்த்து வணங்கி சென்றனர். எளிமையே உருவான ஐயா அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொண்டார். அன்பையே போதித்தார். அவரது புகழ் மென்மேலும் பரவியது. விஷமும் கொல்லாத வியப்பு. சிலர் இது கண்டு பொறாமை கொண்டனர். எப்படியாவது பழிவாங்க துடித்தனர். கூட்டமாக அவரை பார்க்க சென்று வஞ்சகமாக தாங்கள் மனம் திருந்தி விட்டதாகவும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னித்து விடுமாறும் கூறி அவர் காலில் விழுந்து அழுதனர். பிறர் மனத்தில் உள்ளதை அறியும் ஆற்றல் பெற்றிருந்த ஐயாவிற்கு அவர்களின் சூழ்ச்சி புரிந்தது என்றாலும் அமைதியாக இருந்தார். அவர்கள் ஐயாவை தங்கள் பகுதியில் நடக்கும் விருந்துக்கு அழைத்தனர். ஐயா மறுப்பேதும் சொல்லாமல் கலந்து கொண்டார். அந்த வஞ்சகர்கள் விருந்தில் விஷம் கலந்த உணவை ஐயாவிற்கு பரிமாறினர். ஐயாவும் அதனை எந்தவித மன மாறுபாடும் காட்டாமல் உண்டார். ஆயினும் அவர்கள் எதிர்பார்த்தபடி அவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. அவர் இறந்து போய் விடுவார், இனி தங்கள் ராஜ்யம்தான் என்று மனக்கோட்டை கட்டிய சிலருக்கு மிகுந்த அச்சம் ஏற்பட்டது. அவர்கள் பயந்து அவ்விடம் விட்டு ஓடி போயினர். ஐயா தன் இருப்பிடம் திரும்பி வழக்கம் போல் தன் பணிகளை தொடர்ந்தார். சில மாதங்கள் சென்றன. திடீரென நோய்வாய்ப்பட்டார் ஐயா. அது பல நாட்களுக்கு தொடர்ந்தது. எந்த மருந்துக்கும் குணமாகவில்லை. உள்ளூர் மருத்துவர்களும் கைவிட்டனர். யாவரும் செய்வதறியாது திகைத்திருந்த வேளையில் ஐயாவின் தாய் வெயிலாளுக்கு ஒரு கனவு வந்தது. அதில் முத்துக்குட்டி ஐயாவை திருச்செந்தூருக்கு அழைத்து வரும்படி உத்தரவு வந்தது. அங்கு வந்தால் நோய் குணமாகிவிடும் என்றும் ஆணை கிடைத்தது. அதன்படி அன்னை வெயிலாளும் சில உறவினர்களும் படுத்த படுக்கையாய் தன் உணர்வற்று கிடந்த ஐயாவை தொட்டிலில் தூக்கியும் கட்டிலில் சுமந்தும் மிகுந்த கஷ்டப்பட்டு திருச்செந்தூருக்கு அழைத்து வந்தனர். செந்தூர் மண்ணில் காலடி எடுத்து வைத்ததுமே ஐயாவின் நோய் குணமாக தொடங்கியது. அவர் முன்போல் எழுந்து நடமாட ஆரம்பித்தார். இறைவனின் கருணையை எண்ணி அன்பர்கள் அனைவரும் வியந்து கொண்டிருந்த வேளையில் ஐயா ஆலயத்துக்கு சென்றார். இறைவனை வணங்கினார். பின் கோயில் கொடிமரம் அருகே அமர்ந்து மௌன நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டார். வெகுநேரம் கழித்தே அவர் கண்களை திறந்தார். உணவை மறுத்தார். தன்னை மறந்த தவத்தில் திளைத்தார். நாட்கள் சென்றன. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.